عليه ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته، ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. كنه تقري الله نديانه الله يبعده تماري அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக, அல்லாஹுவை பயப்படுமாறு அல்லாஹுவின் பயத்தை தனிமையிலும் மக்களுக்கு மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடைபிடிக்குமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம், இந்த மார்க்கம் யார் இதை நேசிக்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவார்கள். மார்க்கத்தை யார் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்துடைய இல்மை தேடுவார்கள். யார் இந்த இல்மை தேடுவார்களோ அவர்கள் இந்த இல்மை கிடைக்கப்படுவார்கள், பெற்றுக் கொள்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை இல்ம் என்ற அச்சுவாரத்தின் மீது அமைத்திருக்கிறார். இஸ்லாம் வருவதற்கு முந்தைய காலத்தை அறியாமை காலம் அல் அய்யாமுல் ஜாஹிலியா மடமை காலம் என்பதாக வர்ணிக்கப்படுகிறது. காரணம் என்ன? அவர்களுடைய எந்த ஒரு சொல் செயலும் கல்வியின் மீது அமைக்கப்பட்டிருக்காது. மன இச்சை, வரம்பு மீறுதல், அநியாயம், வழிகேடு என்ற அடிப்படைகளின் மீதுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கும். ஆனால் அல்லாஹுடைய தீனாகிய இந்த இஸ்லாம், அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட வஹியுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் மக்களுக்கு முதலாவதாக கல்வியை போதித்தது. அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, அவர்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு எந்த வழி, சொர்க்கத்தின் வழி எது, நரகத்தின் வழி எது, இந்த உலகத்திலே நிம்மதியாக கண்ணியமாக வாழ்வதற்கு எந்த பாதையிலே அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய புத்தகம் அல்குர்ஆனிலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதித்து தந்தான். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தினான், கண்ணியப்படுத்தினான், அவர்களுக்கு மேன்மையை வழங்கினான். அல்லாஹ்வுடைய உயர்ந்த தரஜாவாகிய அவருடைய பொருத்தம் என்ற அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தானே, அதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால் அந்த சஹாபாக்களுடைய ஈமான். அதற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை கற்றார்கள், அதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், கற்று அந்த மார்க்கத்தை வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றி நடந்தார்கள். இதுதான் அவர்களிடத்திலே இருந்த அந்த சிறப்பிற்குரிய காரணமே தவிர, அவர்கள் அரபு குலத்தார்கள் என்பதற்காகவோ, நபியின் வம்சத்தார்கள் என்பதற்காகவோ அல்லாஹ்வுடைய சிறப்பை அவர்கள் அடையவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பை அவர்கள் அடைந்ததனுடைய முதல் காரணம் என்ன? அவர்கள் அந்த நபியின் மீது ஈமான் கொண்டது, இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது, இந்த மார்க்கத்தை அவர்கள் கற்றது, பிறருக்கு கற்பித்து தந்தது. ஆகவே நிர்ணயத்திற்குரியவர்களே, இந்த இல்ம், அல்லாஹ்வுடைய இந்த தீனை அதற்குரிய சரியான ஆதாரங்களிலிருந்து கற்றுக்கொள்வது, இது முஸ்லிம்களின் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எந்த ஒரு செயலை செய்தாலும், ஒன்று இபாதத், வணக்க வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள், அல்லது அந்த முஸ்லிமுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில்துறை, அந்த முஸ்லிமுடைய உறவு முறைகள், அவருடைய திருமணங்களோ அல்லது ஏனைய உறவு முறைகளோ, இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும், ஏன் ஒரு முஸ்லிமுடைய அரசியல் விவகாரங்களாக இருந்தாலும் கூட, அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய இந்த மார்க்கத்திலே கொடுத்திருக்கிறார். அவற்றை கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த மார்க்கத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் மாறுகிறோம். முஸ்லீம் என்று பெயர் சொல்லிக் கொள்வதால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே உயர்வை அந்தஸ்தை அடைந்துவிட முடியும் என்றால், அன்பிற்குரியவர்களை அடைந்துவிட முடியாது எதுவரை அந்த இஸ்லாமை அவர் கற்று அதன்படி செயல்படுகிறாரோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஜாதிலாவிலே கூறுவதை பாருங்கள். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். ஈமான், இறை நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வது, இறை நிராகரிப்பு, இறை வைத்திலிருந்து வெளியேறி அல்லாஹுவை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது கண்ணியத்தினுடைய முதல் படி சகோதரர்கள். தள்ளக்கூடிய செயல்கள் அல்லாஹ் உருவாக்கிய கண்ணியப்படுத்திய மனிதனை இந்த ஷிர்க் கேவலப்படுத்துகிறது, அவனை தாழ்த்தி விடுகிறது, அவனுடைய சுய மரியாதையை கெடுத்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவனாக பகுத்தறிந்து ஆய்ந்து செயல்படக்கூடிய திறமை உள்ள ஒரு மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கின்ற இந்த மனிதனை சிந்திக்க விடாமல், அறிவை பயன்படுத்த விடாமல், முட்டாளாக, மடையனாக, பொறிகளை நம்பக்கூடியவனாக, வீணான சடங்குகளை நம்பக்கூடியவனாக மனிதனை மாற்றிவிடுகிறது இறை நிராகரிப்பும் இணை வைத்தலும். ஆகவே ஒரு மனிதன் அந்த இறை நிராகரிப்பிலிருந்து, இணை வைத்தலிலிருந்து தௌபா செய்து அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு கொடுத்த கண்ணியத்தை முதலாவதாக அவன் அடைகிறான். அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த உயர்வை அவன் அடைகிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், கராமத்துல் இன்சான், மனிதனுக்கு என்று அல்லாஹ் ஒரு சந்தையை, ஒரு மதிப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த மதிப்பை அவன் உணர்கிறான். இந்த உலகத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகோதரன், இந்த உலகத்திலே அவனுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும், இந்த உலகத்திலே அவனுக்கு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இறை நிராகரிப்பிலே, இறை வைத்தலிலே இருந்த எத்தனையோ சுகபோகமான வாழ்க்கை இன்பங்களை எல்லாம் அவன் இழந்தாலும் கூட, அல்லாஹுடைய அந்த கண்ணியம் கலாமத்துல் இன்சான், அல்லாஹ் மனிதனுக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை ஈமானின் மூலமாக, இஸ்லாமின் மூலமாக அடைகிறானே, அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த பாக்கியத்தை அடையப்படுவது, அதுவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிரமத்து. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதனுடைய அந்த கண்ணியத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை எதன் மூலமாக ஒருவன் கிடைக்கப் பெறுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொள்வதன் மூலமாக. என்ற வார்த்தையின் மூலமாக கிடைக்கப் பெறுகிறான் உண்மையான கண்ணியத்தை. செல்வத்தினாலோ அல்லது பதவியின் காரணமாகவோ அல்லது இந்த உலக படிப்பின் காரணமாகவோ அந்த கண்ணியத்தை பெற முடியாது. ஈமான் என்ற ஒன்றை கொண்டு மட்டும்தான் அந்த கண்ணியத்தை பெற முடியும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யார் என்னை நம்பிக்கை கொண்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு நான் கண்ணியத்தை கொடுக்கிறேன். அடுத்து சொல்கிறான், யார் இல்மு கொடுக்கப்பட்டார்களோ, ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த ஈமானுடைய இல்மை தேடி, அந்த இல்மை பெற்றுக் கொள்கிறாரோ, கல்வியை தேடிக் கொள்கிறாரோ, அவர்களையோ நான் மேலும் பல பதவிகளை உயர்த்தி அவர்களுக்கு நான் கண்ணியத்தை வழங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, ஈமானுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிபத்தை நீங்கள் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை நம்பிக்கை என்ற அந்த ஒரு சிறந்த ஒரு தராதரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு செல்வத்தை அல்லாஹ் சொல்லவில்லை, நபியின் உறவு முறைகளை அல்லாஹ் சொல்லவில்லை, வேறு எந்த ஒன்றையும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை.
இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள் ஈமானை பெற்று அதற்கு பிறகு இல்மை ஒரு மனிதன் அடையப்படுகிறான் என்றால் அவருடைய அந்தஸ்து மிக அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிலே நீங்கள் பாருங்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுல் கனி ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் இது போன்ற சஹாபாக்கள், இவர்களிலே இந்த கல்வி கொடுக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு அவர்களுடைய காலத்திலும் அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த கண்ணியத்தை பாருங்கள். இன்று வரை அந்த சஹாபாக்களிலே கல்வி கொடுக்கப்பட்ட அந்த மூத்த சமுதாயத்தை நாம் மதிக்கின்ற அந்த மதிப்பை பாருங்கள். அந்த சஹாபாக்கள் செல்வத்தின் காரணமாக மதிக்கப்பட்டார்களா? இல்லை. அவர்களுடைய அழகின் காரணமாக மதிக்கப்பட்டார்களா? இல்லை. அவர்களுடைய பரம்பரையின் காரணமாக மதிக்கப்பட்டார்களா? இல்லை. அவர்களுடைய இல்மின் காரணமாக நபியை ஈமான் கொண்டார்கள். பிறகு அந்த நபியினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நபியினுடைய அந்த ஒவ்வொரு செயலையும் பாதுகாத்தார்கள், அதை கற்றுக்கொண்டார்கள், அதை புரிந்தார்கள், அதன்படி செய்தார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தான். நபிக்கு பிறகு நபியினுடைய ஹலீஃபாவாக ஆகக்கூடிய அந்த அந்தஸ்து, நபியின் அந்த இடத்திலே இருந்து மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தகுதிக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தகுதி உள்ளவர்களாக கலீபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கலீஃபா என்ற அந்த கண்ணியத்தை பெறுகிறார்களே, அது எதன் காரணமாக? அன்பிற்குரியவர்களே, நபியிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியின் காரணமாக. எனவேதான் நீங்கள் மார்க்க ஆதாரங்களை படிக்கும் போது உங்களுக்கு படித்துக் கொடுக்கப்படும், சஹாபாக்களிலே மிகப்பெரிய அந்தஸ்து இல்மிலே யாருக்கு என்றால் முதலாவது கலீஃபாவாகிய அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இரண்டாவது அந்தஸ்து கல்வியிலே யாருக்கு என்றால் உமர் ஃபாரூக், மூன்றாவது உஸ்மான், நான்காவது அலி என்று தரம் பிரித்து அவர்களுக்கு சொல்லப்படும். கல்வியின் காரணமாக, இல்மின் காரணமாகவும், நபியோடு அவர்களுக்கு இருந்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நெருக்கம், இதன் காரணமாகத்தான் நபியின் ஹலீஃபாவாக அந்த வரிசையின்படி அவர்கள் வருவதற்கு தகுதி பெறுகிறார்கள் என்று முஹத்தீஸ்களும் முஃபஸ்ஸிர்களும் ஃபுகஹாக்களும் நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அன்னாசு இலல் இல்ம் அஹ்வஜு மின்ஹும் இல் தஆம் வஷராப், ஃபர்ரஜுலு யஹ்தாஜு இல் தஆம் வஷராப் மரத்தன் வ மரத்தைன் வ ஹாஜதுஹு இல் இல்ம் அலதி அன்ஃபாஸிஹி. ஒரு மனிதருக்கு எந்த அளவு உணவு தேவையோ, எந்த அளவு குடிக்கும் நீர் தேவையோ, அதை விட அவனுக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்மு தேவை, மார்க்கத்தினுடைய இல்மு தேவை, ஹலால் ஹராமுடைய இல்மு தேவை. ஏனென்றால் உணவோ குடிமானம் என்பதோ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ அல்லது மூன்று முறைதான் உணவுடைய குடிமானத்தினுடைய தேவை இருக்கலாம். ஆனால் இல்முடைய தேவை, இல்முடைய தேவை என்பது சொல்கிறார்கள், எந்த அளவு அவன் மூச்சு வாங்குகிறானோ, அவனுடைய உயிர் மூச்சை விட்டு எடுக்கிறானோ, அந்த அளவிற்கு, அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு அவனுக்கு இல்முடைய தேவை இருக்கிறது. எந்த ஒரு நேரத்தையாவது நாம் சொல்ல முடியுமா, இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் எனக்கு தேவையில்லை என்று? தூங்க வேண்டுமா, தூக்கத்திற்கு முன்பு எப்படி தூங்க வேண்டும், அதற்கு இல்மு இருக்கிறது. தூக்கத்திலே ஏதாவது பிரச்சனை, அதற்கு என்ன சட்டம், அதற்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் இருக்கிறது. எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் சோதித்து பாருங்கள், ஒரு தூக்கத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு கெட்ட கனவு, அவனை பயமுறுத்தக்கூடிய ஒரு கனவு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு வேறு ஒரு மதத்திலே மார்க்கத்திலே ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதா என்றால் வீணான நம்பிக்கைகளை தவிர வேறொன்றும் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு வழிகாட்டப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு தூக்கத்தில் இஹ்திலாம் ஏற்பட்டால் அங்கே என்ன அவன் செய்ய வேண்டும், அப்போது என்ன செய்ய வேண்டும், தூங்கி எழுந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அவன் கழிவறைக்கு செல்லும் பொழுது தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவன் முழு செய்ய நினைத்தால் அதற்கென்று ஒரு தனி முறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய அத்தனை சட்டதிட்டங்களையும் ஒழுக்கங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு இல்முடைய தேவை இருக்கிறது. ஆனால் உணவுடைய தேவை எப்போது? ஒரு நாளைக்கு இரண்டு முறையோ மூன்று முறையோ அவ்வளவுதான். ஆனால் இல்முடைய தேவை அவ்வளவு அதிகம் நமக்கு இருக்கிறது என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வாலிபத், அல்லாஹ்வுடைய அறிவது, அவருடைய சிபத்தை அறிந்து கொள்வது, அவருடைய ஹலால் ஹராமை அறிந்து கொள்வது, அவருடைய பொருத்தத்தை அறிந்து கொள்வது, அவருடைய வெறுப்பு எதில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது, இதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உண்மையான பயம் வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதை சூரா ஃபாத்திருடைய 28வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அவருடைய அடியார்களில் பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் இல்ம் உள்ளவர்கள் தான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஐ இன்னமா யக்ஷாஹு ஹக்க ஹஷ்யத்திஹி العلماء العارفون به لانه كلما كانت المعرفه له اتم والعلم به اكمل كانت الخشيه اعظم واكثر. اللهவே அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த உண்மையான முறையில் பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை அறிந்து கொண்டவர்கள் தான். அல்லாஹ்வின் பற்றிய ஞானம் எந்த அளவு முழுமை அடைகிறதோ, நிறைவு அடைகிறதோ, அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது உண்டான பயமும் அவனுக்கு முழுமை அடைகிறது, அதிகமாகிறது. இன்று சிலர் அதாவது தக்வா பயம் என்று சொல்லும் பொழுது வெளிநங்கமான சில செயல்களை அவர்கள் தக்வா என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ செயல்பாடுகளை மனிதர்கள் தக்வாவாக எண்ணலாம், ஆனால் அது தக்வாவிலே எந்த விதத்திலும் ஒரு சம்பந்தமுடையதாக இருக்காது. தக்வா என்பது அல்லாஹுவிற்கு விருப்பமானதை அறிந்து அதை செய்வது, அல்லாஹுவிற்கு வெறுப்பானதை அறிந்து அதிலிருந்து விலகுவது, ஹராமான பாவமான செயல்கள் அது சிறிய செயலாக இருக்கட்டும், பெரிய செயலாக இருக்கட்டும், சிறிய பெரிய பாவங்கள் இவற்றை அறிந்து அதிலிருந்து விலகி இருப்பதோடு அல்லாஹுவின் மீது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மரியாதையும் அல்லாஹுவின் மீது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கண்ணியமும் இதுதான் தக்வா. சகோதரர்களே, சில ஆடைகள் அது நல்லவர்களின் அடையாளமாக இருக்கும், சில ஆடைகள் முஸ்லிம்களிலே ஒழுக்கமானவர்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் அந்த ஆடையை அணிந்து கொள்வது கொண்டு மட்டும், அந்த ஆடையை அணிவது கொண்டு மட்டும் தக்வா என்பதாக எண்ணிவிடக்கூடாது, அல்லது அந்த ஆடைகளை அணிந்து விடுவதால் நாம் தக்வாதாரிகளாக ஆகிவிட்டோம் என்று எண்ணக்கூடாது. மாறாக தக்வா என்பது இந்த ஆடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இந்த வெளிரங்கமான உடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவருடைய இல்மிலும் அவருடைய அமலிலும் இருக்கக்கூடிய ஒன்று. அவனுக்கு மார்க்கத்தை பற்றி எந்த அளவு இழிவு இருக்கிறது, எத்தனையோ மக்களை நீங்கள் பார்க்கலாம், பெரிய தாடி உடையவர்களாக, பெரிய ஜுப்பா உடையவர்களாக இருப்பார்கள். பெரிய தாடியை பெரிய ஜுப்பாவை நான் குறை சொல்லவில்லை, அந்த பெரிய தாடி பெரிய ஜுப்பா உடையவர்களாக இருப்பார்கள், வணக்கசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் ஹலால் ஹராம் உடைய இழிவை நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டு பார்க்கும் பொழுது எத்தனையோ ஹராமை அன்றாடம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். லஞ்சம் கொடுக்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், வாக்குக்கு மாறு செய்கிறார்கள், அல்லது வட்டி வாங்கி வியாபாரம் செய்கிறார்கள். எத்தனையோ மக்களை பாருங்கள், நகரங்களிலே வாழக்கூடிய மக்கள் இந்த வட்டியிலே எந்த அளவு அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால், பல தொழுகையாளிகள் அவர்களுடைய வெளிரங்கத்தை பார்த்தால் ஒரு பெரிய வணக்கசாலி, பெரிய நல்ல மனிதர் போன்று தெரியும். ஆனால் அவர்களுடைய வியாபாரத்தை எடுத்து பார்த்தால் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வட்டியிலேயே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை செல்வதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் இந்த வட்டியை ஹலாலாக்குவதற்கு எப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை சொல்கிறார்கள், மக்களிடத்திலே வட்டி வாங்கினால்தான், மக்களிடத்திலே வட்டிக்கு கொடுத்தால்தான் கூடாது, பேங்குகளிடத்திலே வங்கிகளிடத்திலே வட்டிக்கு வாங்கலாம், வங்கிகளிலே நமது செல்வத்தை வட்டிக்கு வைத்தால் அது தப்பு கிடையாது. காரணம், அங்கே வியாபாரம் தான் செய்யப்படுகிறது, அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. தவிர நாமும் அந்த பேங்குகளிலிருந்து வாங்கும் பொழுது வியாபாரம் செய்து நாமும் சம்பாதிக்கிறோம், அதற்கும் நாம் கொடுக்கிறோம், அதனால் இது தப்பு இல்லை என்று அல்லாஹ் ஹராமாக்கியதை, அல்லாஹ் எந்த ஒரு பாவத்தை அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்வது என்று சொல்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மன இச்சையை கலந்து சைத்தானுக்கு அடிமையாகி அதை ஹலாலாக்குகிறார்களே, இது ஒரு பாவத்தை பாவம் என்று கருதி செய்வதை விட பயங்கரமான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் தெரிந்த நிலையில் பாவம் என்று தெரிந்து செய்கிறான். பாவம் தான், தெரியாமல் செய்து விடுகிறேன், மன இச்சையினால் செய்து விடுகிறேன் என்று செய்வாரே ஆனால் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அல்லாஹ் நாடினால் இவனுடைய வேறு நன்மைகளின் மூலமாகவோ அல்லது அல்லாஹ் இவனுக்கு தண்டனையை கொடுத்தோ இவனை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒருவன் அல்லாஹ் ஹராமாக்கிய பாவத்தை, அல்லாஹ் தெளிவாக தடுத்துவிட்ட ஒரு குற்ற செயலை அவனாக ஒரு காரணங்களை சில காரணங்களை உருவாக்கி கொண்டு அந்த பாவத்தை அந்த குற்றத்தை ஹலால் என்று கருதி செய்வானே ஆனால் இது இப்போது அனுமதிக்கப்பட்டது என்று கருதி செய்வானால் அவன் காஃபிராக இருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக கருதுவது ஃபகத் கஃபர பில்லாஹ், அல்லாஹ்வை அவன் நிராகரித்து விடுகிறான், அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுகிறான். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே இல்முடையவர்களுடைய தீர்ப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப இந்த தக்வா பயம் என்பதை இல்மிலும் அமலிலும் வைத்திருக்கிறான். இந்த இல்மை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பாருங்கள். ஒரு மனிதருக்கு இல்மு கிடைப்பது எப்படி என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் பாருங்கள். சூரத்துல் அன்னாமுடைய 172வது வசனத்திலே அவகான ஒரு மனிதனை நாம் உயிர்ப்பித்து அவனுக்கு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அவன் அந்த ஒளியின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே நடந்து செல்கிறான். கண்ணியமாக உயிர் உள்ளவனாக மக்களுக்கு மத்தியில் அவன் உலா வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அதிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இவன் சமமாவானா? இருள்களில் வெளியேற முடியாமல் பாதை அறியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாருக்கு சமமாவான்? அல்லாஹு தஆலா யாருக்கு ஒளியை பிரகாசத்தை கொடுத்து நேரான வழியில வைத்து மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ இந்த மனிதனுக்கு சமமாவாரா, இந்த இருவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் குஃப்ரிலே இருப்பதை, இறை நிராகரிப்பிலே, இணை வைத்திலே இருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு ஒப்பிடுகிறான் என்றால் அவன் ஒரு ஜனாசாவாக செத்த பிணமாக இருப்பதற்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். குஃபூர் ஷிர்கிலே இருப்பது செத்த பிணம், உயிரற்ற ஒரு பிணத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் சொல்கிறான். குஃப்ரிலே இருப்பதை இருள்களில் இருப்பதற்கு ஒப்பாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருந்த ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் கொடுத்தான், ஜனாசாவிற்கு உயிர் கொடுத்தான். எதை அல்லாஹ் சொல்கிறான்? ஒரு மனிதன் குஃப்ரிலே நிராகரி ஷிர்கிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த மார்க்கத்துடைய ஹிதாயத் நேர்வழி கிடைப்பது அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைவது. அவனுக்கு ஹிதாயத் கிடைப்பது அவன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறான். செத்து கிடந்தவன் உயிராகுவதை போல, உயிரற்றவனுக்கு உயிர் இழைப்பதை போல இஸ்லாம் என்ற ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பிறகு அந்த மனிதன் இஸ்லாமை பெற்றதற்கு பிறகு இஸ்லாமுடைய ஈமை அவன் தேடி பெறுகிறான் என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய கையிலே அவன் ஒளியை வைத்துக் கொள்கிறான், வெளிச்சத்தை வைத்துக் கொள்கிறான். பிறகு அவன் அந்த ஈமின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே நடந்து செல்லும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள். அவனை சங்கைப்படுத்த மக்கள் அவனை சங்கைப்படுத்துவதை மரியாதை செய்வதை பாருங்கள். ஒவ்வொரு ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் இதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருந்தது சகோதரர்களே. ஏன் நமது வரலாற்றிலே தாபிகள் இமாம்கள் என்று நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் உலமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் உலமாக்கள், இவர்கள் எல்லாம் யார் என்றால் அடிமைகளாக போரிலே கைது செய்யப்பட்டு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எப்போது இந்த தீனை மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்களோ இன்று நாம் அவர்களை நம்முடைய இமாம்களாக சொல்கிறோம். இன்று நாம் அவர்களுடைய அவர்களை நமது இமாம்களாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாரசி வம்சத்தைச் சேர்ந்து முஸ்லிம்களுடைய கைதியாக கிடைத்த அடிமையின் வம்சத்திலே உள்ளவர்கள். இந்த உலக மக்கள் அவர்களை இமாம் என்று சொல்கிறார்களே, எதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்தான்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மூதாதை யார்? அவர்களுடைய மூதாதை ஒரு சஹாபிக்கு கைதியாக போரிலே கிடைக்கப்பட்டவர். அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைகள் அந்த இழிமை தேடி பெறும்பொழுது இன்றைக்கு ஹதீஸ் கடையினுடைய அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே மூமின்களுக்கு அமீர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தகுதியை கொடுத்திருக்கிறானே. இப்படி நூற்றுக்கணக்கான இமாம்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்போம். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹுவாக இருக்கட்டும், இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இந்த தீனை பாதுகாத்தவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையிலே மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்காக கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இவர்களுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், இவர்களுக்காக நாம் துஆ செய்கிறோமே, அந்த அந்தஸ்து எதன் மூலமாக கிடைக்கப்பட்டார்கள்? இல்மின் மூலமாக கிடைக்கப்படுகிறார்கள். ஒருவரை அவர்கள் நியமித்து வந்திருக்கிறார்கள் மக்காவில் காபத்துல்லாவிலே முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக யாரை நீ நியமித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டபொழுது ஒரு அடிமையின் பெயரை சொல்கிறார் அந்த கவர்னர். ஒரு அடிமையின் பெயரை சொல்கிறார்கள். ஒவ்வொரு எல்லாம் அனுபவர்கள் கேட்கிறார்கள், ஒரு அடிமைதான் கிடைத்தாரா உனக்கு? வேறு ஒரு சுதந்திரமான மனிதர் கிடைக்கவில்லையா என்று சொன்ன போது அந்த கவர்னர் சொல்கிறார், அவர்களே, அந்த அடிமை மக்காவில் இருப்பவர்களே அதிகமாக குர்ஆனை சரியாக கற்றவர், நபியினுடைய சுன்னாவை சரியாக கற்றவர், எனவேதான் நான் எனக்கு நாயிபாக என்னுடைய பிரதிநிதியாக நான் மக்காவின் முஸ்லிம்களுக்கு அவரை தொழுகை நடத்தும்படி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது உமர் அவர்கள் சொல்கிறார்கள், சரியான தேர்வு செய்தீர்கள், சரியான தேர்வு செய்தீர்கள். அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக சில மக்களுக்கு உச்சமான கண்ணியத்தை கொடுப்பான், சில மக்களுக்கு அல்லாஹ் தாழ்வை கொடுப்பான். யார் இந்த வேதத்தை கற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கண்ணியத்தை கொடுப்பான். யார் இந்த வேதத்தை புறக்கணித்தார்களோ, இதை கற்றுக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ் அவர்களை தாழ்வுபடுத்தி விடுவார் என்று. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை நாம் இந்த எழுவின் மூலமாக அடையப்படுகிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள், சூரத்து ரஅதுடைய 19வது வசனத்தை, அஃமன் யஅலம் அன்னமா உன்ஸில இலைக மின் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹுவ அஅமா இன்னமா யதஸக்கரு உல் அல்பாப். யார் இந்த வேதம்தான் உண்மையானது என்பதை அறிந்து கற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனிதன் ஒரு குருடனுக்கு சமமாவானா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? யாருக்கு இந்த குர்ஆனுடைய இலும் இல்லையோ, அல்லாஹுவின் வேதத்தின் ஞானம் இல்லையோ, அந்த மனிதனை அல்லாஹு தஆலா குருடன் என்று சொல்கிறான். அவன் கண்டிருந்தும் குருடன், அல்லாஹ்வின் சட்டத்தை அறியாதவன், அல்லாஹ்வின் விருப்பத்தை அறியாதவன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதஸக்கரு அல்பாப், அறிவுடையவர்களுக்கு தான் இந்த அறிவுரைகள், இந்த உபதேசங்கள் பயன் தரும் என்று. சூரத்துல் பக்ராவுடைய 269வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், யுஹ்தில் ஹிக்மத மையஷா, ஞானம் இல் அல்லாஹ் நாடியவருக்கு அதை கொடுக்கின்றான். உமை யுஹ்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, செல்வம் கொடுக்கப்பட்டவரையோ பதவி கொடுக்கப்பட்டவரையோ புகழை பெற்றவரையோ அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு இல்மு கொடுக்கப்பட்டதோ, யாருக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர்தான் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர், பெரும் அதிகமான நன்மைகளை கிடைக்க பெற்றவர். ஆனால் இதுவும் இந்த அறிவுரையும் புத்தி உடையவர்களுக்கு தான், அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு தான் பலன் தரும், அவர்கள் தான் இதை கொண்டு பலன் பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது, அன்பிற்குரியவர்களே, இல்முடைய மகத்துவம், இல்முடைய மதிப்பு, இல்முடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய நாடினான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய நாடினால் அந்த மனிதனுக்கு தீனுடைய ஞானத்தை கொடுக்கலாம், தீனுடைய அறிவை ஞானத்தை அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். அன்பிற்குரியவர்களே, என்ன தெரிய வருகிறது இதிலிருந்து? செல்வம் கிடைக்கப் பெறுவதோ அல்லது உலக படிப்புகளிலே ஒரு பெரிய பட்டத்தை பெறுவதோ, இது அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்று சொல்ல முடியாது இதுவரை அது பயன்படுத்தக்கூடிய முறை தெளிவாகின்றவரை. ஆனால் இந்த எளிமை ஒரு மனிதன் கற்க ஆரம்பிப்பது, இந்த மார்க்க எழிவுக்குள் ஒரு மனிதன் நுழைய ஆரம்பிப்பதே அல்லாஹ் அவனுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்பதற்கு பெரும் அடையாளமாக இருக்கிறது. இமாம் திருமதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய மற்றொரு ஹதீஸை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் துன்யா மல்உனது மல்உனு மா ஃபிஹா இல்லா திக்ரல்லாஹ் தஆலா வமா வலாஹு வஆலிமன் அவ் முதஅல்லிமா. இந்த துன்யா முழுக்க சபிக்கப்பட்டது, இந்த துன்யாவில் உள்ளவை சபிக்கப்பட்டது, ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர, நினைவை தவிர, அல்லது அந்த திக்ருக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர கல்வியை கற்றுக்கொண்ட ஆளுமை தவிர அல்லது கல்வியை கற்றுக் கொள்ளக்கூடிய மார்க்க மார்க்க எழுப்புடைய மாணவர்களை தவிர. எவ்வளவு தெளிவான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். துன்யாவுடைய ஒரு விஷயம் அது தீனுக்கு உதவியாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அந்த சாபத்திலிருந்து அது நீங்குகிறது, பாதுகாக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த தீன் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய நபியுடைய சுன்னாவுடைய இல்ம் என்பது அதனுடைய தொடக்கமே அல்லாஹ்வுடைய அருள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பரக்கத் அது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸலக தரீகன் يطلب فيه علما من سلك طريقا يبتغي فيه علما سلك الله به طريقا الى الجنه. யார் ஒரு மனிதன் இல்மை தேடி ஒரு பாதையிலே செல்கிறானோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தின் பாதையிலே அவனை நடக்க வைக்கிறான். ஏன்? ஹலால் ஹராமுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அறியக்கூடிய இல்ம், அல்லாஹ் என் மீது எதை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அறியக்கூடிய இல்ம் அது. அது சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் அதன் மூலமாக அந்த மனிதனுக்கு இலகுவாக்கி சொர்க்கத்தின் பாதையிலே அவனை நடத்தாட்டுகிறான். பலர்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை மார்க்க எளிமை தேடக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கிறார்கள். என்ன நேர்ந்தது எனக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான காட்சியை பார்க்கிறேனே. உங்களுடைய உலமாக்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் உங்களில் உள்ள அறியாத மக்களோ இல்லாத மக்களோ அந்த உலமாக்களிடமிருந்து கல்வியை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்களே. நீங்கள் கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி எப்படி உயர்த்தப்படும் என்றால், உலமாக்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதுதான் கல்வி உயர்த்தப்படுவது என்பதாக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு நபியினுடைய தோழர் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திலே உலமாக்களை கொடுத்திருக்கிறான், கல்வி பெற்ற அறிஞர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர்களிடமிருந்து கல்வியை நாம் தேடுகிறோமா? நம்முடைய சில வணக்க வழிபாடுகளை செய்து கொடுப்பதற்காக மட்டும் அந்த உலமாக்களை நாம் வைத்திருக்கிறோமே தவிர அந்த ஆலிமிடத்திலிருந்து ஹலால் ஹராமுடைய சட்டத்தை கற்கிறோமா? ஒரு மஸ்ஜித் மதரசாவாக எப்போது மாறும் சகோதரர்களே? இன்று பார்க்கிற மஸ்ஜிதுகள் தொழுகை நடத்தப்படுவதற்காக மட்டுமே கட்டி வைக்கப்பட்ட ஒரு இல்லமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியா இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே? அங்கே ஹலால் ஹராமுடைய கல்விகள், குர்ஆனுடைய கல்விகள், சுன்னாவுடைய கல்விகள் போதிக்கப்பட்டு வந்தன. வெறும் இமாமத்து செய்வது என்று மட்டும் தனியாக ஒரு தொழிலை இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் அறியவில்லை சகோதரர்களே. கலீஃபாக்கள் மஸ்ஜிதுக்கு இமாமை நிர்ணயித்தார்கள், ஆனால் அந்த இமாமுடைய பொறுப்பு எதுவாக இருந்தது? முஸ்லிம்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை போதிக்க வேண்டும். ஆனால் துன்யாவிலே மூழ்கிவிட்ட முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்துவிட்டோம்? நமது பொதுவான கடமைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக மட்டும் அந்த இமாம்களை வைத்து விட்டோமே தவிர அவர்களிடமிருந்து எளிமை பெற்றுக் கொள்கிறோமா? எவ்வளவு நேரங்கள் நமக்கு இருக்கின்றன, எவ்வளவு நேரங்களை நாம் செலவு செய்கிறோம் திருமணத்திற்கு? செலவு செய்யக்கூடிய வீணான நேரங்களை பாருங்கள். அல்லாஹ் எந்த ஒன்றை மிக மிக லேசாக ஆக்கினானோ, எந்த ஒன்றை அல்லாஹ் மிக மிக லேசாக ஆக்கினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக எளிதாக ஆக்கினார்களோ, ஆனால் அந்த திருமணமோ இன்று ஆண்டுகள் கணக்கிலே மாதங்கள் கணக்கிலே சிரமம் எடுத்து செய்யப்படக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு எழுப்புக்காக நபிமார்கள் நாட்கணக்கிலே பயணம் செய்தார்களோ, எந்த ஒரு எழுப்புக்காக வாழ்க்கையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ, அந்த எழுப்புக்கு மக்களிடத்திலே எங்கேயும் இல்லை. அந்த எழுப்புக்காக நேரங்கள் ஒதுக்கப்படுவதிலே பிசி, பொருளாதார கல்வியை படிப்பதிலே பிசி, பொருளை சம்பாதிப்பதிலே பிசி, ஆளுங்களுடன் பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்களையும் நாம் பார்க்கிறோம். எதற்காக பழக்கம் வைத்திருக்கிறார்கள்? வர்க்கத்துக்காக பழக்கம் வைத்திருக்கிறார்கள், நட்புக்காக பழக்கம் வைத்திருக்கிறார்கள். ஆலிம் சாஹா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அதற்காக பழக்கம் வைத்திருக்கிறார்கள், ஆலிம் சாஹா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்தா அதுல ஒரு பழக்கம், இதற்காக பழக்கம் வைத்திருக்கிறார்கள். இப்படி பல பல நோக்கங்களுக்கு எந்த ஒரு நோக்கம் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லையோ அந்த நோக்கங்களுக்காக எல்லாம் ஆளுநரிடத்திலே பழக்கம் வைத்திருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் இல்முக்காக பழக்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அவரிடத்திலிருந்து கல்வியை பெறக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இன்று எத்தனை உழவாக்களை நமக்கு தெரியும் சகோதரர்களே? நாம் அவர்களிடத்தில் சென்று ஹலால் ஹராமுடைய எளிமை முறையாக படிக்கிறோமா? எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு மட்டும்தான் ஆளு கேட்பார்கள். அவ்வளவு டிஷ்யூ பேப்பர் மாதிரி எடுத்து தொடச்சு போட்டு தூக்கி போடுற மாதிரி கேட்டு அதோடு முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய மார்க்கு எழிவும் மார்க்கு எழிமை பெற்ற உலமாக்களுடைய நிலையும் இருக்குமேனால் எந்த ஒரு தொடர்பிலே நாம் இருக்கிறோம் என்று பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குறித்து நம்மை விசாரிப்பார்கள், இது குறித்து நாம் கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக நாம் என்ன செய்தோம் என்று, எதுவரை இந்த எளிமை நாம் கிடைக்க இந்த எளிமை தேடி பெறவில்லையோ நாம் எப்படி சரியாக அமல் செய்ய முடியும், நாம் எப்படி பிறருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியும்? யோசியுங்கள். ஆகவே நம்முடைய நேரத்திலே ஒரு பெரும் பகுதியை ஒதுக்குங்கள், அதை அல்லாஹ்வுடைய எளிமை அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை பெறுவதற்காக நீங்கள் தேடிச் செல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தீனை கற்று அதன்படி செயல்படக்கூடிய நம் பாக்கியத்தை தந்துடுவானாக. அப்போது கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ அல் அஸீம் லீ வ லகும் ஃஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.